السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، بالشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة، صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஷமாயிலு திருமீதியுடைய இந்த சிறப்பான ஒரு மஜ்லிஸில் நாம் பற்றி ஹலரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் அவருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்களை இமாம் திருமிதி அவர்கள் 415 ஹதீஸ்களை தொகுத்து நமக்கு அழகாக முன்வைத்திருக்கிறார். இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் செல்வம் அல்லாஹு தஆலா இறுதி தூதராக, இறுதி நபியாக, இறுதி ரசூலாக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் பேசியவைகள், அவர்கள் சாப்பிட்டவைகள், அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய ஆடை அலங்காரங்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் எதெல்லாம் பாதுகாத்து தர முடியுமோ அதை நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு இருந்து மக்காவுக்கு வந்த பொழுது நபி அவர்கள் கருப்பு தலப்பாய் அணிந்து வந்தார்கள். மக்கா மெற்று கிடைத்த நாள் கருப்பு தலப்பாய் அணிந்த இருந்த நிலையில் மக்காவிற்கு நுழைந்தார்கள் என்பதாக அதர் ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தஹல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த யௌமுல் ஃபத்ஹ் அலைஹி இமாம் சௌதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரண்டாவது ஹதீஸ் ஜாஃபர் இப்னு அம்ர் இப்னு ஹுரைஸ், நபி அவர்கள் மக்கால கருப்பு தலைப்பாயுடன் நான் பார்த்தேன் என்பதாக சொல்கிறார்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த தலைப்பாகை, அதை தலையை சுற்றி அதன் ஒரு தோக்கு மத்தியில் பக்கத்தால் தொங்க விடுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர் அவ்விதமே செய்தார்கள் என்பதாக காண்கிறோம். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருடைய பேரர்கள் காசிம் என்று அழைக்கக்கூடிய அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பேரரும், உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய சாலிம் என்று அழைக்கப்படக்கூடிய பேரரும் இதை செய்து வந்தார்கள் என்பதாக வந்திருக்கிறது. இது மிக விரிவான ஒரு தலைப்பு, எனக்கு முன்னும் பேசியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிக அழகாக தனக்கு அல்லாஹு தஆலா சந்தவைகளை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிக நிரப்பமாக அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களுடைய வெள்ள ஆடை நபி அவர்கள் விரும்பிய போதிலும் சில சில சந்தர்ப்பங்களில் மாற்றமான நிறமுள்ள ஆடைகளையும் நபி அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். சஃப்வான் பின் உமையா என்ற மனிதர், உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்தை தழுவ மாட்டேன் என்று மக்காவில் இருந்து ஓடிவிட்டார். உமேர் இப்னு வஹப், சஃப்வான் இப்னு உமையா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நபி அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் பேசினார்கள். மக்கால காபத்துல்லா பக்கத்தில் சஃப்வான் இப்னு உமையா என்பவர் அனுப்பப்பட்டார். உமேர் இப்னு வஹபை அனுப்பி வைத்தார்கள். உமேர் இப்னு வஹப் மக்காலிருந்து நபி அவர்களை கத்தல் செய்வதற்காக வேண்டி அவர் போகிறார் மதீனாவுக்கு. உமர் ரதியல்லான் அவர்கள் அவர்களை கண்டு ஆடை கிட்டால பிடிச்சு இழுத்து, ஷைத்தானும் ஷயாத்தின் குரைஷ், குரைஷுடைய ஒரு ஷைத்தான என்று அவர்களை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். நபி அவர்களிடத்தில் மஸ்ஜிதுக்கு வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமேர் இப்னு வஹபை பார்த்து சொன்னார்கள், உமேர், நீ மக்கால என்ன கத்தல் செய்வதற்கு நீ திட்டம் தீட்டி வந்திருக்கிறாய் என்று ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் உமேர் இப்னு வஹப், மக்காவுடைய ஷைத்தான் என்று அழைக்கப்பட்டவர், குரேஷிகளுடைய ஷைத்தான் என்று அழைக்கப்பட்டவர், அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இங்கு ஒரு விஷயம் மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். மதீனாவுடைய மஸ்ஜிதில் இப்படியாக வந்த அது உமாமத் இப்னு உசாலாக இருக்கலாம், அது உமேர் இப்னு வஹபாக இருக்கலாம், அது ஜாபின் அப்துல்லாவாக இருக்கலாம், அது ஜரீர் அப்துல்லா பஜரியாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் இந்த மூணு சஹாபாக்களும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா, சிலர் மக்கா விட்டு ஓடிவிட்டார்கள், அதில் ஒருவர் தான் சஃப்வான் இப்னு உமையா. உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு வர பாடியவர் தான் சஃப்வான் இப்னு உமையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அவருக்கு செய்தி அனுப்பினார்கள். அப்பொழுது அவர் ஒரு ஆதாரம் கேட்டார். அந்த ஆதாரத்துக்கு நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்றால், நபி அவர்கள் அணிந்திருந்த அந்த தலப்பாவை அனுப்பி வைத்தார். ஒரு மாற்று மதத்தவர், ஒரு முஷ்ரிக், இஸ்லாத்தை எதிர்த்தவர், உலகத்துக்கு அருமை நபியாக, தூதராக, ஒரு கண்மணியாக எங்கள் எல்லோருடைய உள்ளத்தில் நிரம்பிருக்கக்கூடிய அந்த நபி அவர்கள், அவர்களுடைய கொலைக்கு காரணமாக அமைய வேண்டும் என்று திட்டம் தீட்டி அந்த சஃப்வான் வரமாட்டேன் என்று விரண்டோடிய அந்த சஃப்வான், ஆனால் நண்பர் உமேர் வஹப் அவர் விடவில்லை. அவர் சொன்னார், நான் அவருக்கு நீங்க மன்னிப்பு தந்துருங்க யா ரசூலல்லாஹ், அவர் இதுக்கு மேலும் அப்படி தவறு செய்ய மாட்டார், அவருக்கு அவகாசம் கொடுங்க என்று சொன்னார். உமேர் இப்னு வஹப் போய் பேசின நேரத்தில் அவர் முடியாது என்று சொல்ல, சரி நான் வருகிறேன், நபி அவங்களை எது சரி ஒரு அத்தாட்சி வேணும் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலைப்பாகை கொடுத்து அனுப்பினார்கள். அதுக்கு பிறகுதான் அவர் மக்காவுக்கு வருகிறார். அவருக்கு 4 மாசம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த 4 மாசம் அவகாசத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியர்களுடன் நபி அவர்கள் குடுக்கல் வாங்கல் அழகாக செஞ்சிருக்கிறார்கள், அஹ்லாக்குடன் பழகியிருக்கிறார்கள், விட்டுக் கொடுப்போட செயல்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களுடைய மிருதுவான வார்த்தைகளால் அவர்களுக்கு நபி அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள். துஃபைல் இப்னு அம்ரு தௌசிக்கு பத்வா அங்கு செய்ய அவர் அனுமதித்த பொழுது இல்லை துஃபைல், நான் துவா செய்கிறேன் என்று சொன்னார்கள். என்னுடைய தாய் திட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று உமர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது அல்லாஹும் மஹ்தி உம்மா அபி ஹுரைரா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். ஆக நபி அவர்களுடைய தன்னுடைய ஆடைகளை சில சந்தர்ப்பத்தில் சிலருக்கு நபி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுல தலப்பா மாத்திரமல்ல, உலகத்தில் ஆக விரோதி என்று சொல்லக்கூடிய சஹீஹ் புகாரில பதிவாக இருக்கிறது, ஜனாசாவுடைய பாடத்துல இமாம் புகாரி ரஹ்மல்லா அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். காரணத்துக்காக வேண்டி வெளியெடுக்கலாம் என்ற தலைப்பில் இந்த ஹதீஸை ஜனாசாவுடைய பாடத்தில் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அங்கு ஆக கெட்ட மனிதர், ஆக துரோகம் இழைக்கக்கூடியவர், மிகவும் நயவஞ்சகமாக நடந்து கொண்டவர் அப்துல்லா இப்னு அந்த சுலை அப்துல்லா என்று அழைக்கப்பட்ட அந்த முனாஃபிக், முனாஃபிக்களின் தந்தை அவருடைய மகன் அப்துல்லா, அந்த மகன் அப்துல்லா வாப்பாவும் அப்துல்லா, அவர் அங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய பிணம் ஜனாசா கபரில் இறக்கப்பட்ட பொழுது அவருடைய மகனார் நபியவர்களிடத்தில் அவர்களுடைய ஆடையை கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அணிந்திருந்த கமீஸ் எடுத்து கொடுத்து அவருடைய அந்த பிணத்துக்கு, அந்த உடம்புக்கு நபியவர் போட சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், என்ன அன்பு, என்ன கருணை! அப்துல்லாஹி இப்னு சலூல் அவனுடைய அந்த பிணத்துக்கு போட வைத்தார்கள். காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது, அது எதுக்காக நபி அவர்கள் இப்படி செய்தார்கள் என்றால், அது பதிலுடைய யுத்தத்தில் நபியுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவர்களுக்கு ஆடை இல்லாமல் இருந்த பொழுது நபி அவர்களுக்கு ஆடை நபியுடைய ஒரு சிபாரிசின் பேரில் ஆடை கொடுத்து உதவி செய்தவர் அந்த அப்துல்லா இப்னு உபை சலூல் என்றவர். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏதோ பிரதிபகாரம் செய்ய வேண்டும், இவருக்கு நான் துன்யால எது சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருக்கு நன்றியுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். நாளை கியாமத்தில் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன்னார், அவர் நரகத்தில் போய் சேருவார்கள் என்பது குர்ஆன் உறுதியாக இருக்கிறது. எவ்வளவு தீங்கிழைத்தவர்கள், நபிக்காக நபியை எதிர்த்தவர்கள், நபிக்காக வேண்டி பல வகையான வார்த்தைகளை பேசியவர்கள், இது புதிதல்ல உலகத்தில் நபியை எதிர்த்து பேசுவது. இந்த நேரத்தில் வாலிபர்களுக்கும் உலகத்தில் யாரெல்லாம் ஆத்திரம் அடைகிறோமோ, நிச்சயமாக நபி அவங்களோட ஓவியத்தை, அந்த உருவத்தை வரையும் பொழுது ஆத்திரம் வரதான் செய்யும். ஆனால் நபி அவர்கள் கையாண்ட முறை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் கருத்து கெடுக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பழித்த பொழுது அல்லாஹு தஆலா அதுக்கு விடை அளித்தான். நபி அவர்களே ஆண் சந்ததி இல்லை என்று சொன்ன பொழுது சொன்னான். நபி அவர்களுக்கு பழி வார்த்தைகள் பேசிய பொழுது இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஜிஹீன் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தார்கள். தாய்ஃபுடைய நகரத்தில் நபி அவர்களை ரத்தத்தால் வடித்த நேரத்திலும் கூட நபி அவர்கள் அதை சகித்துக் கொண்டார்கள், அது பத்வா செய்யவில்லை. எங்களுடைய அணுகுமுறை, கண்ணியமான சகோதரர்களே, அன்பு வாலிபர்களே, நாம் இந்த முறையை தான் கையாள வேண்டும். உள்ளத்தில் ஜனநாயகம் என்று சொல்லி அந்த முறையில சில வழிகாட்டல்கள் இருந்த போதிலும், ஆனால் எங்களுடைய தீன் ஃபிரௌன் இடத்துல மூசா அலை சலாம், ஹாரூன் அலை சலாம் போன பொழுது கூட கூல அலகு கௌலன் லையினா, மிருதுவான வார்த்தைகளை அல்லாஹ் பேச சொல்லியிருக்கிறான். அதனால் நாம் எப்பொழுதுமே அல்லாஹு தஆலா நமக்கு காட்டி தந்த அந்த வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். 13 வருஷம் குர்ஆன் வந்து நபி அவர்களுக்கு ரசூல்மார்கள் பொறுத்தது போல பொறுக்க வேண்டும் என்று கற்றனை பிறப்பித்தது. மதீனாவுடைய வாழ்க்கையிலே நபி அவர்கள் இதை தான் கையாண்டார்கள். அதனால் எமக்கு நபியுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான முன்மாதிரி இருக்கிறது என்பதை நாம் கருத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆக இன்று தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைப்பாய் பற்றி பேசியிருக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அம்ர் இப்னு ஹுரைஸ் அவர்கள் தலைப்பாய் பற்றி பேசியிருக்கிறார்கள். இன்னும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய ஆடையை ஒரு மனிதன் அதை கண்ணியமாக மதித்து, அதை ஒரு விருப்பமாக எடுத்து, அதை அணிவதை ஒரு முஸ்தஹப்பாக, ஒரு சுன்னத்தான காரியமாக உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை ஒரு மனிதன் அணிதான் என்று சொன்னா அதையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. நபியுடைய சுன்னாக்கள் அதை நமக்கு அனுமதிக்கிறது. அது முரணானது என்பது அல்ல. ஷரியத்துக்கு அந்த ஷரியத்துடைய வரையறைக்குள்ள இருந்து கொண்டு அது ஒரு ஆண் எப்படி அணிய வேண்டும், ஒரு பெண் எப்படி அணிய வேண்டும் என்று ஷரியத்துடைய விரிவான அந்த பார்வைகள் இருக்குது. அதை ஒரு மனிதன் உள்ளடக்கி கொண்டு அந்த ஆடைகளை, இலங்கைக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது, இலங்கையுடைய ஆடை இன்றொன்று இருக்குது என்று வைத்துக் கொண்டால், அல்லது ஜப்பானுடைய ஒரு ஆடை இருக்குது, அல்லது ஒரு சைனாவுடைய ஒரு ஆடை இருக்குது, அல்லது அரபு உலகத்தில் ஒரு அந்தந்த ஊருக்கு தேவையான அவங்களோட பழக்கத்தில் உள்ள ஆடைகள் இருக்கும். அதையும் ஒரு மனிதர் ஷரியத்துக்கு முரணில்லாத பட்சத்துல அணிவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்குகிறது. அவர்கள் அணிந்த ஆடைகளை ஒரு மனிதன் அதை கண்ணியப்படுத்தி அணியும் பொழுது அதுக்கும் அவருக்கு நன்மை கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்படி தலைப்பாயுடைய விஷயத்துல நாம படித்தோமோ அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கீழாடை மேலாடை பற்றியும் ஹதீஸ்கள் பதிவாக இருக்கின்றன. அதுல 4 ஹதீஸ்களை இந்த தலைப்புல நாம பார்க்கலாம். ஒன்று அபு மூசா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள், இரண்டாவது உபைத் இப்னு காலித் ரழியல்லாஹு அவர்கள், மூணாவது சலமா ரழியல்லாஹு அவர்கள், நாலாவது ஹுசைஃபா ரழியல்லாஹு அவர்கள். இந்த 4 பேருடைய ஹதீஸ்களை நாம் இங்கு படிக்கலாம்.
yesmvoice.com
அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ் மிகவும் அது வியப்பானது. அஹ்ரஜத் இலைனா ஆயிஷா கிசா அன் முலப்பதன், ஒட்டு போட்ட மேலாடை ஒன்றை ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை வெளியாக்கினார்கள். இது சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் வரும் பொழுது மும்மா யுஸ்னு பில் யமன், அது யமன்ல தயாரிக்கப்பட்ட ஆடை என்பதாக வந்திருக்கிறது. இசாரன் ஹலீசன், அது தடித்த கீழாடை ஒன்றையும் எங்களிடம் எடுத்து காட்டி இவ்விரண்டு ஆடைகளையும் அணிந்திருந்த நிலையில் தான் அல்லாவின் தூதர் அவர்களின் உயிர் பிரிந்தது என்பதாக ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கு சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தரம் குறைந்ததாக, இன்னும் கனத்த உள்ளதாக, கெட்டியானதாக, எளிமையான ஆடையாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்தார்கள். அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அவர்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடைய அந்த வஃபாத்துடைய சில நாட்களுக்கு முன்பே நபி அவர்கள் ஹஜரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில்தான் தன்னுடைய இறுதி நாட்களை கழித்தார்கள். அந்த இறுதி நாட்களில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த சக்கராத்து நேரங்களில் நடந்து கொண்ட விதங்களை ஒருவேளை நான் என்னுடைய இறுதி பாடமாக நான் நடத்த இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் அந்த நசீவை அல்லாஹ் நமக்கு தந்தால் அதை நாம் முன்வைக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மிக ஒட்டி பழகிய, மிக நெருக்கமாக இருந்த 9 வயதில் தன்னுடைய துணைவியாக வாழ்க்கை ஆரம்பித்து அந்த 18 வயதில் நபியை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் நபியோட வீட்டிலே இருந்து சக்கராத்து நேரத்தில் ஒரு நாள் அப்துல் ரஹ்மான் வரக்கூடிய நேரத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அபுபக்கர் ரழியல்லாஹு மகன் வந்த நேரம் அவர்களுடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரத்தில் பார்த்தார்கள். அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் சுஹானல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அதை எடுத்து வாயில வச்சு மெண்டு நபி அவர்களுடைய வாயில அதை தேய்ச்சி விட்டார்கள். இதனால ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெருமையாக பேசும் இந்த பேசினார்கள், அல்லாஹ் எனக்கு, அல்லாஹ் நபியுடைய அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய உமிழை நபியுடைய வாயில அந்த மிஸ்வாக்குடைய வடிவத்தில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்கினால் என்னுடைய நெஞ்சில் அவர்கள் சாய்ந்திருந்த நிலைமையில் அவர்களுடைய ரூகை அல்லாஹ் கைப்பற்றினான். நான் எதிர்பார்க்கவில்லை, சில நயவஞ்சகர்கள் எனக்கு எதிராக அவதூறு கட்டி என்னை நான் ஒரு நிரபராதி என்பது நபி அவர்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், எப்படிப்பட்ட பெண் என்பது அல்லாவே அவர்களை பற்றி மிக தெளிவாக சூரத்து 100 சொல்லிருக்கும் பொழுது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்புகளை படித்தால் அதை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட சிறப்புள்ள ஒரு தனித்துவம் உள்ள மார்க்கத்தில பற்றுள்ள சிறு வயதிலிருந்தே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அல்லாஹ்வுடைய தீனுக்காக குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்து கொண்டு குலத்துக்கே முன்னாதிரியாக வாழ்ந்து நபியுடைய தீனை அல்லாஹ்வாக போதித்து குர்ஆனையும் ஹதீஸையும் மரணம் செய்து 2000 மேற்பட்ட ஹதீஸ்களை பாடமாக்கி ஃபிக்ஹுடைய கலையையும் தேர்ச்சி பெற்று குர்ஆனுடைய விஷயத்திலே மிகவும் ஆழமாக அறிவை பெற்ற அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது என்பதை அவர்கள் சோதிப்பது கஷ்டமாக இருந்தது. நபியும் கைவிட்டு விட்டார்கள், தாயும் தந்தையும் கைவிட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் யாரிடத்தில்தான் போவது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுப் தன்னை விட்டு பிரிந்த நேரத்தில் எப்படி அல்லாஹுல் முஸ்தஆன் என கண் பார்வை போய்விட்டது, நான் கண்ணை இழந்து விட்டேன் என்று ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனுடைய பிரிவில் அழுது அழுது கண் பார்வை இழந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கொடுக்க நாடினால் கண்ணையும் கொடுத்தான், கண் பார்வையும் கொடுத்தான். வெறும் ஒரு அரசருடைய அந்த மெந்தரியுடைய பதவியை வைத்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நசீபாக்கினான். அதனால் இந்த உலகத்தில் நாம் இன்று முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய கோவிடுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது இஸ்லாத்துக்கு எதிரான இஸ்லாமோபியாவாக இருக்கலாம். இவைகளை நாம் எங்களுடைய அஹ்லாக்கை கொண்டு, எங்களுடைய துஆக்களை கொண்டு, எங்களுடைய பணிவை கொண்டு, எங்களுடைய பொறுமையை கொண்டு, நபி அவர்கள் காட்டி தந்த அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை கொண்டு நாம் கடைபிடிக்க வேண்டும். மேலான சகோதரர்களே, நான் இந்த முதல் ஹதீஸ் இது ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் மா ஜா ஃபி ஸிஃபத்தி இஸாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கீழாடை மேலாடை சம்பந்தமாக இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் முதல் ஹதீஸை தான் நான் இங்கு குறிப்பிட்டேன். இது சஹீஹ் முஸ்லிமிலும் வந்திருக்கிறது, சஹீஹ் புகாரிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸார், நபி அவர்களுடைய அது கீழாடை, நபி அவர்களுடைய மேலாடையையும் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து காண்பிக்கிறார்கள். இந்த இவ்விரண்டு ஆடைகளுடன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யா விட்டு பிரிந்தார்கள் என்பதாக சொல்லும் பொழுது, அந்த 18 தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அதுக்கு பிறகு திருமணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஹராமாக்கி விட்டான். நபியுடைய மனைமார்களுக்கு திருமணம் செய்வதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டான். அந்த திருமணம் அவர்களுக்கு ஹராமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய தீனை உம்மத்துக்கு ஒப்படைப்பதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகத்தை அவர்கள் செய்தார்கள். இதே அடிப்படையில் அடுத்த ஒரு ரிவாயத்து பதிவாகிறது. 2 ஹதீஸாக இமாம் திருமிதி ரஹ்மல்லா அவர்கள் இந்த ஷமாயில்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 2 ஹதீஸ் அதை ரிவாயத் செய்கிறார்கள். உபைத் இப்னு காலித் என்ற அந்த சஹாபி ரிவாயத் செய்கிறார். அவர் சொல்கிறார், பைனமா அன அம்ஷி பில் மதீனா, இன்சானுன் கல்ஃபி, நான் மதீனாவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது என் பின்னால் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னுடைய கீழாடையை நீ உயர்த்திக்கொள், கீழாடையை உயர்த்திக்கொள் என்று உத்தரவிட்டார்கள். நான் அது யார் என்று திரும்பி பார்த்தேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அது பெருமையையும் அது உனக்கு பாதுகாப்பையும் அது உனக்கு மிக பெருமையும் அகங்காரத்தையும் விட்டு அகற்றி உன்னை உள்ளச்சத்தையும் அது ஒரு ஒரு வகையான ஒரு பாதுகாப்பையும் அது எப்பொழுதுமே தூய்மையையும் அது உனக்கு ஏற்படுத்தும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது உள்ளச்சத்தை உருவாக்குகிறது, இன்னும் அது பூமியில் மாசுபடியாமல் எப்போதும் அது தூய்மையாக இருக்க வகை செய்கிறது. அவர்கள் சொன்னதை அந்த உபைத் இப்னு காலித், அப்பொழுது நான் அல்லாஹ்வின் தூதரே, இது சாதாரணமான நான் ஒரு பெரிய பொறுமதியான ஒரு ஆடை அணியவில்லையே, வெண்ணிற கூடுகள் கொண்ட ஒரு கருப்பு என்ற வீட்டு பாவனைக்கு தொழில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் உடுக்கக்கூடிய ஆடையைத்தானே அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னப்பா இன்னமாகிய புர்தத்துன் மல்ஹா, நபியவர்கள் இந்த இந்த ஆடை நிச்சயமாக இது உனக்கு அது எப்படியாக உமக்கு தகுந்த முன்மாதிரி நான் அல்லவா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன. அல்லாஹ்வே இது சாதாரணமான கீழாடை தானே என்று நான் கூறினேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன பொழுது உமக்கு என்னில் தகுந்த முன்மாதிரி இல்லையா என என்று நபி அவர்கள் கேட்டார்கள் என்பதாக லக்கது காணலக்கும் ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹசன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அந்த நேரத்தில் ஃபத்தபத்து ஃபைதா ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஃபநதர்து ஃபைதா இஸாருஹு இலா நிஸ்ஃபி ஸாகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களின் கீழாடை அவர்களின் கெண்டை காலின் பாதி அளவுக்கு இருந்தது என்பதாக ஹஜரத் உபைத் இப்னு காலித் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். வெண்ணிறை கோடுகள் கொண்ட அந்த ஒரு கருப்பு ஆடையை அவர் அணிந்திருந்தார். அந்த அந்த நேரத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். அந்த அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் கேட்கிறார்கள், நான் ஒரு சாதாரண ஆடை தானே அணிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்னுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள். இதுல இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முக்கியமான சத்தத்தை சொல்லி தருகிறார்கள். அது பாதி கெண்டை கால் வரை மனிதன் அது கணுக்கால் வரை இருக்க அது அனுமதி இருக்கிறது. பெருமையுடன் இருக்கும் பொழுது அது ஹராமாக மாறுகிறது. அது பெருமை இல்லாமல் ஒரு மனிதன் அந்த ஆடையை அந்த கரண்டை காலுக்கு கீழே அது இருக்கும் என்று அது மக்ரூஹாக இருக்கிறது என்பதாக உலமாக்கள் இதை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆக நான் இதை முன்வைத்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடைகளை ஒரு மனிதன் அணியக்கூடிய நேரத்தில் அதுக்கு அவனுக்கு அதுக்குரிய நன்மை கிடைக்கிறது. அடுத்து நபி அவர்கள் இங்கு அடுத்துள்ள ஹதீஸை ஹஜரத் ஸலமத் அவர்கள் செய்கிறார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன் அவர்கள் கான உஸ்மான் இப்னு அஃபான் யஅதஸிரு இலா அன்ஸாஃபி ஸாகை, உஸ்மான் ரதியல்லாஹு அன் அவர்கள் தமது கீழாடை உடுத்தவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். கெண்டை கால் அது முட்டுக்காலுக்கு அது பாதத்திற்கும் மத்தியில் உள்ள பகுதியை இது குறிக்கிறது என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. இதுதான் என்னுடைய நபியவர்கள் அணிந்த ஆடை என்பதாக அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் என்பதாக ஸலமத் இப்னு அக்வா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இதை இதை ஹுசைஃபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். போர் வீரராக இருந்தவர் சொல்லக்கூடிய இந்த திருமிதி ஷமாயில் திருமதியில் மூணாவது வந்திருக்கக்கூடிய ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய சஹாபி அபு மூசா அஷ்ஷரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் உம்மத்துக்கு பல கயிர்களை உதவியாக இருந்த ஒரு சஹாபி. நாலாவதாக ஹதீஸ் பதிவாகிறது. ஹுசைஃபத் இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸை இங்கு பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என் கெண்டை காலின் அந்த கணை காலின் திறந்த அந்த பின்புற சதையை அந்த அந்த பகுதியை பிடித்து கொண்டு இதுவே கீழாடையின் எல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லம் அதில் மனநிறைவு இல்லை என்றால் அதில் உனக்கு சம்பந்தம் இல்லை என்றால் அபைத்த பல அக்களில் இதாரில் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல உடன் இல்லை என்றால் அதற்கு சற்று கீழே இருக்கலாம், அவ்விதம் செய்யாவிட்டால் கீழாடை அது கரண்டை காலில் படுவதற்கு எவ்வித நியாயமும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபி அவர்கள் கவசம் அணிந்தார்கள் என்ற இந்த தலைப்பை இந்த ஹதீஸை நாம் படித்திருக்கிறோம். அதை ஹஜரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸாக வந்திருக்கிறது. நபி அவர்கள் மக்காவுக்கு நுழைந்த பொழுது வாலை மிஃபர் ஃபகீர் லஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த தலை கவசத்தை அணிந்திருந்தார்கள் என்பதாக வந்திருக்கிறது. இங்க ஒரு கேள்வி வருகிறது, நபி அவர்கள் தன்னுடைய கவசங்களை அணிந்து சபவுக்காக வேண்டி ஒரு நபியாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது அனைத்தையும் நபி அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இந்த காலத்துல மாஸ்கிறது போல, இந்த காலத்துல நாங்க சபபு நபி அவர்கள் சில காரண காரியங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நேரத்துல அதை விட்டுட்டு போக முடியாது. அதை நாம் சபவுக்காக கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், சபவை பயன்படுத்த வேண்டும், அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். உதவி செய்யக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்தான். ஒட்டகத்தை கட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் நாம் ஒட்டகத்தை கட்டக்கூடிய இடத்துல அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாவின் மீது பொறுப்பாற்றுவது அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தை நாம் கருத்துக்கு எடுப்போம். அது என்னவென்றால், நபி அவர்களுடைய ஆடையை ஒரு மனிதன் விருப்பத்துடன் அணியும் பொழுது அதை அழகாக அணிய வேண்டும், அதை அது மிக அழகான தோற்றமாக இருக்க வேண்டும், அது அலங்கோலமாக இருக்கக்கூடாது. அது அழகாக ஒரு சுன்னத்தை கருதி ஒரு மனிதன் அணிவதற்கு ஷாஃபியுடைய ஃபுக்ஹாக்கள் ஃபிக்ஹில் உள்ளவர்கள் அதை ஒரு முஸ்தஹபாக சொல்கிறார்கள். அது இல்லாத இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிட ஒரு ஊருடைய கலாச்சாரம் அணிகிறார் என்று கேட்ட பொழுது இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் ஷரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை அதை செய்யக்கூடாது என்பதையும் அங்கு சுற்றி காட்டினார்கள். அந்த அடிப்படையில தான் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே சகோதரர் அஷ்ரஃப் செய்து மூலமாக இலங்கையுடைய வரலாற்றில் எங்கே முஸ்லிம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டதோ அதுல இப்படியான ஒரு முயற்சி, அதை மிக வரவேற்கத்தக்க ஒரு முயற்சியை அவர்களுடைய ஷமாயில் முஹம்மதியா, இது நான் அன்றும் நான் குறிப்பிட்டேன், இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு வீட்டிலேயும் இருக்க வேண்டும், அதை நாங்கள் படிக்க வேண்டும், அதில் உள்ள விஷயங்களை தெரிய வேண்டும், எங்களுடைய குடும்பங்கள்ல இது வாசிக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இதை கொண்டு பல கயிர்களை ஏற்படுத்துவார். ஆக எனக்கு முதலில் இந்த நபி அவர்களுடைய தலை கவசம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ரெண்டு ஹதீஸ் இதுல பதிவாக இருக்கிறது, இங்க படிச்சிருக்கிறீங்க. நான் அதில் விவரத்துக்கு போகவில்லை. ஒரு விஷயத்தை அதிலிருந்து எடுத்து சொல்ல விரும்புகிறேன். நபி அவர்கள் தன்னை தற்பாதுகாப்புக்காக வேண்டி, நபி அவர்கள் மலக்கல்ல, நபி அவர்கள் எங்களை போல ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு வகையை வைத்திருந்தான், நபி அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை எங்களை விட சிறப்பு அம்சங்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். நபிக்க அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஆண்மையை கொடுத்தான், எப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தான். எமக்கு விதிவிலக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான சில அம்சங்களை கொடுத்திருக்கிறான். அதை விவரிப்பதற்குரிய நேரம் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு விரிவாக அழகாக இந்த உம்மத்துக்கு ஒரு சிறந்த நபியாக, அழகிலும் அவர்களுக்கு நிகராக வேறு யாரும் இருக்க முடியாது, குணத்திலும் அவர்களுக்கு நிகராக வேறு யாரும் இருக்க முடியாது, அமல்களிலும் அவர்களுக்கு ஒப்பிட்டு யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ் இறுதியாக முதலையும் இந்த நபியாக அல்லாஹ்வை உலகத்தில் இருக்கும் பொழுதே மேராஜுடைய அந்த பாக்கியத்தை பெற்று, அல்லாஹ்வை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்ற அந்த தூதர் அவர்கள், 50 நேர தொழுகையை இந்த உம்மத்துக்கு 5 செய்து தந்தவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி வைத்திருக்கிறான். அந்த சுன்னாக்களை நாம் பின்பற்ற வேண்டும். நபியுடைய ஆதத்துல உள்ள சுன்னத், நபியுடைய இபாதத்துல உள்ள சுன்னத், நபியுடைய தாவத்துல உள்ள சுன்னத், நபியுடைய பழக்க வழக்கத்தையும் ஒரு மனிதர் சுன்னத்தாக எடுத்து அவருடைய ஆடையும் எடுத்து அணியும் பொழுது அதுல ஒரு நறுமணம் இருக்கிறது, அது ஒரு விஷயம் இருக்கிறது. நபியுடைய சில அமல்கள் அது சுன்னத்தாக இருக்கும், நபியுடைய சில அமல்கள் அது சுன்னத்தாக இருக்கும், நபியுடைய சில அமல்கள் அது அனுமதித்ததாக இருக்கும். கண்ணியமானவர்களே, அவைகளை நாம் அடையாளம் கண்டு இந்த விஷயங்களை கருத்துக்கு எடுக்க வேண்டும். ஆக எப்படி கவசத்தை அணிவது நபி அவர்கள், அது எமக்கு இந்த காலத்துல மாஸ்க் அணிவதை போன்றே எங்களுடைய இந்த காலத்துல நாங்க அதை கருத்துக்கு எடுக்க வேண்டும். இந்த இலங்கையில COVID-19 பயங்கர நிலைமை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல எல்லாரும் இதை கருத்து எடுத்து ரசூலுல்லாஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி வந்தார், அவர் தாயிஃப்ல இருந்து வருகிறார், அந்த தூரத்திலிருந்து வந்த சஹாபிக்கு நபி அவங்க சொல்லிட்டாங்க, மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம், நீங்க வீட்டிலே தொழுது கொள்ளுங்க, நீங்க அந்த இடத்துல தொழுது அப்படி திரும்பி போங்க. ஏன்? அவர் நபியோட பயத் செய்ய வந்திருந்தார். இந்த நேரத்துல கை கொடுக்கறதுக்குரிய நேரமும் அல்ல, பயத்து செய்யறதுக்கு நேரம் அல்ல. நீங்க மஸ்ஜிதுக்கு வரவானா நான் அவங்க பயத்தை கபூல் செஞ்சுட்டேன் என்று நீங்க வெளியில அப்படி போயிருங்க என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நாம் ஒரு பெரிய சோதனையில் இருக்கிறோம். இந்த சோதனையில எங்க எல்லாருக்கும் மஸ்ஜிதை மூடணும் என்ற ஆசை கிடையாது. அது வக்ஃப் போர்டுக்கும் கிடையாது, முஸ்லீம் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிடையாது, ஜமியாவுக்கும் கிடையாது. ஆனால் எங்களால் இப்படி ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. ஷரியத் இந்த இடத்துல எங்களுக்கு வழிகாற்றல் தந்திருக்கிறது. அந்த வழிகாற்றல்களை எடுத்து நாம் ஒவ்வொருவரும் செயல்படக்கூடிய நேரத்துலதான் எனக்கு இந்த பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையில இரண்டாவது பாடமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய அந்த கீழ் ஆடை சம்பந்தமாகவும் மேலாடை சம்பந்தமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நான் இந்த தலைப்பை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். பதருடைய யுத்தம் நடந்த அந்த அந்த சந்தர்ப்பத்துல அவர்தான் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கண்டை காலின் அந்த கனை காலின் அந்த திரண்ட பின்புற சதை பகுதியை பிடித்து கொண்டு என்னுடைய அந்த அந்த காலில் அந்த பகுதியை பிடித்து கொண்டு இதுவே கீழாடையின் எல்லை என்பதாக சொன்னார்கள். அதில் மன நிறைவு கொள்ளாவிட்டால் அதற்கு சற்று கீழே இருக்கலாம், அவ்விதம் செய்யாவிட்டால் கீழாடை கரண்டை கால் படுவதற்கு எவ்வித நியாயமும் இல்லை என்பதை இமாம் நவி ரஹ்மல்லா அவர்கள் சொன்னதை நாம் சொன்னோம். அது பாதை கெண்டை கால் வரை இருப்பது முஸ்தகபாக இருக்கும், அது அந்த கணுக்கால் கெண்டை வரை இருக்கிறது அது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கும், அதைவிட கீழே போறது அது பெருமையாக இருக்கும் என்று சொன்னால் அது ஹராமாக இருக்கும், அது பெருமை இல்லை என்றால் அது மக்ரூஹாக இருக்கும் என்ற இந்த கருத்தை இமாம் நவ்வி ரஹ்மல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹுசைஃபத் இப்னு யமான் அவர்கள் மக்காலிருந்து ஹிஜர செய்கிறார்கள் மதீனாவுக்கு. அந்த நேரத்தில் அவர்களை அந்நியர்கள் பிடிச்சு கொண்டார்கள். ஹுசைஃபத் இப்னு யமானுடைய தந்தை ஹுசைன் அவங்க ரெண்டு பேரும் வெளியேறி போகக்கூடிய நேரத்தில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக் கொண்டார்கள். அந்த ஒப்பந்தம் என்னென்றால், நீங்க மதீனாவுக்கு போனால் நபியவர்களோடு சேர்ந்து எங்களுக்கு எதிராக சண்டை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நான் நபி உங்களுக்கு எதிராக சண்டையிட மாட்டோம் என்று சொன்னார்கள். மதீனாக்கு வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதருடைய அந்த யுத்தத்துக்கு வெளியாகிறார்கள். 313 பேர் தான் இருந்தார்கள். அந்த 313 பேரோட இந்த ரெண்டு பேரையும் சேர்த்துக் கொள்றதுல எந்த பிரச்சனையும் இருந்திருக்க மாட்டாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க, நீங்க ஒரு ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, அந்த வாக்கை தயவு செய்து நீங்க நிறைவேற்றுங்க என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த பெரும்பான்மை சமூகத்தோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த நாட்டில் எங்களுக்கு ஒரு கடமை பாடம் ஒன்று இருக்கிறது. எங்களுடைய இறுதி தூதர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தீனை அறிமுகப்படுத்துவது, அவர்களுடைய வாழ்க்கை அறிமுகப்படுத்துவது, அவர்கள் தாவாவுடைய பணியில் தாவத்தில் என்ன சுன்னத்துகளை கடைபிடித்தார்கள், ஏசுவது, திட்டுவது, பதுவா செய்வது அல்ல. இஸ்லாம் சூரத்துல் நஹலுடைய அந்த கடைசி 125 இருந்து வரக்கூடிய கடைசி 4 ஆயத்துக்களை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்க வேண்டும். தஃப்ஸீர் இப்னு கதீர் ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல இருக்குது, ஒவ்வொருவரும் அந்த பகுதியை மாத்திரம் எடுத்து படிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அதை படியுங்கள். அதுல பலியெடுக்க வேண்டாம் என்று ஒருவருக்கு 10 பேரை பலியெடுப்பேன் என்று உஹது யுத்தத்தில் நபியவர்கள் சொன்ன பொழுது வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து அல்லாஹு தஆலா அதை தடுத்தான். فإن عاقبتم فعاقبوا مثل ما عوقبتم به ولئن صبر خير للصابرين நீங்க பொறுமைதான் وما صبرك الا بالله பொறுமை என்பது கோழைத்தனம் அல்ல பொறுமை என்பது அது 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 மனிதனுடைய மனிதனுடைய பலகீனம் அல்ல அது பொறுமை என்பது அது அல்லாஹ்வுடைய சிஃபத் அது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படும் தர்மம் கொடுப்பதற்கும் பொறுமை தேவை தஹஜ்ஜத் தொழுவதற்கும் பொறுமை தேவை சுப தொழுவதற்கும் பொறுமை தேவை நபியுடைய சுன்னத்தை பின்பற்றுவதற்கும் பொறுமை தேவை பொறுமை குர்ஆனில் 100 இடங்களில் வந்திருக்கிறது இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா பொறுமை பத்தி அத்வாசோ பில் ஹக் வத்வாசோ பில் சபர் என்று சொல்கிறார் அதனால் அழகான வார்த்தைகளால் அவர்கள் எதிரிகளை அணுகுவதும் அது பொறுமையுடைய உச்சகட்டமாக இருக்கும் கூலாலஹு கௌலன் லையினா ஃபிரௌனுக்கு கடினமாக பேசாமல் மிருதுவாக பேசுறதும் அது பொறுமை கலந்ததாக இருக்கும் அது நிதானம் உள்ளதாக இருக்கும் அது அஹ்லாக் நிரம்பியதாக இருக்கும் அஹ்லாக்குடைய உச்சகட்டம் தான் பொறுமையாக நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் இதை இந்த நாட்டில் இறுதியாக நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஹுசைஸ் இப்னு யமான் உடைய இந்த 4வது ஹதீஸ் ஷமாயில் திருமதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை எதுவரைக்கும் இருக்க வேண்டும் என்பதை விவரித்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நான் அதுல ஒரு தெளிவை சொல்லிக் கொண்டேன் இமாம் சுயூத்தி ரஹ்மல்லா அவர்கள் சொன்னதை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு ஊருக்கும் சில பொருத்தமான ஆடைகள் இருக்கும் அது சரியத்துக்கு முரணில்லை என்றால் அந்த ஊருடைய கலாச்சாரத்தை பின்பற்றி செல்வதில் எந்த தடையும் கிடையாது என்பதை அழகாக இமாமுனா சுயூத்தி ரஹ்மல்லா அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இவைகளை கருத்துக்கு எடுத்துக்கொண்டே இந்த நாட்டுக்கு இந்த தீனை அமானிதத்தை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் இதை எத்தி வைக்க வேண்டும் அதற்கு இந்த காலத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிங்கள மொழியிலும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் உலமாக்கள் துறை சார்ந்தவர்கள் இந்த விஷயங்களை அழகாக ஜமியத்துல்லமா முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அழகான புத்தகங்களையும் அதை எடுத்துக்கொண்டு இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய பணியில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் நபி அவர்கள் மீது அடிக்கடி சலவாத் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா வ ஹபீபினா வ ஷஃபீனா மௌலானா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லம் தஸ்லீமா என்பதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு அது அதே இடத்திலிருந்து ஓதி வந்தால் அதுக்கு பெரும் நன்மை இருப்பதாக ஹதீஸ்ல பதிவாக இருக்கிறது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த அமலை செய்து உண்மையான அன்பை பெற்று நாளை கியாமத்து நாளையில் ஹவுதுல் கௌதரில் நபி அவர்களுடைய இன்னா அசைனா கல் கௌதர் என்ற அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அம்மா அல்லாஹ் நம் அனைவர்கள் ஆக்கருவானாக வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு